நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டாக்டர் டீன்.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், நாங்கள் இன்றைய தினம் பலரையும் பாதிக்கின்ற மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்ற நோய் நிலைமை பற்றி உரையாடுவோம். முதலில் எங்களுக்கு இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்றால் என்ன என்று சொல்லி விளக்க முடியுமா?
இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்றால், நாங்கள் முதலில் நம்முடைய உடலில் அணுசேகம் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது, நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு எமது உடலுக்குள் செலுத்தப்படும் பொழுது அதிலிருந்து சக்தி பிறப்பிக்கப்படுகிறது. அந்த சக்தியின் மூலமே உடலின் இயக்கங்கள் நடைபெறுகின்றன. அந்த சக்தியானது ஏறக்குறைய ஒரு சாதாரணமான மனிதனுக்கு 2000 தொடக்கம் 2500 கிலோ கலோரி சக்தி தேவைப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் சாப்பிடுகின்ற உணவில் எங்களது சக்திக்கு மீறியதாக கிடைக்கப்பெறுகின்ற அந்த உணவு உடம்பில் பல பாகங்களில் சேமிக்கப்படும். சாதாரணமாக சொல்ல போனால், அந்த மாச்சத்து பொருட்கள் ஈரலில் சேமிக்கப்படும். கொழுப்பு என்பது தோலுக்கு கீழ் உடலின் மற்ற உறுப்புகளில் சேமிக்கப்படுகிறது. இவ்வாறு சேமிக்கப்படுவதன் மூலம் உடம்பு வந்து பருமனாகி கொண்டு செல்லும். இவ்வாறு உடம்பின் பருமன் அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று குறிப்பிடுகின்றோம்.
சரி, நீங்கள் சொன்னது போன்று உடற்பருமன் அதிகரிப்பது மட்டும்தான் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் நமக்கு இருக்கிறது என்பதற்கான அறிகுறியா, அல்லது வேறு அறிகுறிகள் ஊடாகவும் இதை நாங்கள் இனம் காண முடியுமா?
மருத்துவ ரீதியாக ஒரு விஷயத்தை சிண்ட்ரோம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அது உடம்பு பருமனை பொறுத்தது மட்டுமல்ல. ஆகவே பல கூறுகளை வைத்து, அவற்றில் முக்கியமாக இத்தனை கூறுகள் இருந்தால் இதை நாங்கள் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று டயக்னோஸ் பண்ணலாம் என்று குறிப்பிடுவார்கள். ஆகவே இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரத்தை டயக்னோஸ் பண்ணுவதற்கு அவர்கள் 5 விதமான கூறுகளை வைத்திருக்கின்றார்கள். ஒன்று வந்து ஒரு ஆளுடைய அந்த வேஸ்ட் சர்கம்ஃபரன்ஸ், இடுப்பினுடைய சுற்றளவு. அந்த இடுப்புடைய சுற்றளவு அநேகமாக ஒரு யூரோப்பியன் அல்லது நார்த் அமெரிக்கனை சேர்ந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் 102 சென்டிமீட்டரும் பெண்களாக இருந்தால் 88 சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும். எம்மை போன்ற ஏசியாவை சேர்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு 80 சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும். அதைவிட கூடுதலாக இருந்தால் அது ஒரு கூறாக கொள்ளப்படுகிறது. இரண்டாவது, அவர்களது பிளட் பிரஷர். அதாவது, சாதாரணமாக நாங்கள் பிளட் பிரஷர் 120/80 என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் அதின் அப்பர் லிமிட் ஆஃப் நார்மல், அதாவது அதிகளவு சாதாரண லெவல் என்று குறிப்பிடுவது 120/80, 140 வரை போகலாம். அதே போல அந்த 80/100 வரை போகலாம் என்று கொள்ளப்படும். ஆனால் அந்த பிளட் பிரஷர் 135 85 மேலதிகமாக இருந்தால் அது ஒரு கூறாக கொள்ளப்படுகிறது. அடுத்தது வந்து ஒருவருடைய ஃபாஸ்டிங் பிளட் சுகர், பசித்திருந்து எடுக்கின்ற அந்த சுகருடைய அளவு. இப்ப அந்த சுகருடைய அளவு 7.2 மேலதிகமாக இருந்தால் நாங்கள் அவரை டயபெட்டிஸ் என்று சொல்கின்றோம். ஆனால் 5.7 வரை உள்ள சுகர் லெவல் இருந்தால் அதுவும் ஒரு கூறு. அடுத்தது வந்து ஒருவருக்கு நாங்கள் அவருடைய கொலஸ்ட்ரால் லெவலை, அதாவது லிபிட் ப்ரொஃபைல் என்று சொல்லுவார்கள், அவருடைய லிபிட் ப்ரொஃபைலை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது 2 வகையான லிபிட்களை முக்கியமாக கருதுகின்றோம். ஒன்று வந்து ட்ரைகிளிசரைட் என்பது. அந்த ட்ரைகிளிசரைட் என்பது 2 மேல இருந்தால், அல்லது அந்த நல்ல கொலஸ்ட்ரால் என்று சொல்வார்கள், உடம்புக்கு அத்தியாவசியமான கொலஸ்ட்ரால் என்று கூறப்படுகின்ற HDL என்கிற கொலஸ்ட்ரால் 1 குறைவாக இருந்தால், இந்த 5 கூறுகளில் 3 அல்லது 3 மேற்பட்டவைகள் இருந்தால் அவர்கள் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் உடையவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவார்கள்.
இதேவேளை முறையற்ற உணவு பழக்க வழக்கம் மட்டும்தான் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமை ஏற்படுத்துகிறதா, அல்லது வேறு காரணிகளும் இதற்கு பின்னணியில் இருக்கின்றனவா?
அநேகமாக உணவு பழக்க வழக்கம் ஒரு காரணியாக இருந்தாலும் இதற்கு ஒரு சில காரணங்கள், ஒரு சில நோய்களும் சில காரணங்களும் இருக்கின்றன. முக்கியமான நோய்கள் என்று சொல்வது ஹைப்போதைரோயிடிசம் என்று சொல்கின்றோம். அதாவது, ஒருவருடைய உடம்பிலே காணப்படுகின்ற தைரோக்சின் லெவலின் அளவு குறைவாக காணப்படுகின்றவர்கள், அதிகளவு அவர்களுடைய உடம்பிலே சக்தி உடைபடுகின்றது குறைவாக காணப்படும். அதனால் அவர்களது உடம்பில் இந்த உணவுப் பொருட்கள் சேமிக்கப்படுவது அதிகமாக காணப்படும். இரண்டாவது, இந்த பெண்களுக்கு உரிய பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் என்று கூறுவார்கள். ஓவரியில் சில சின்ன சின்ன கட்டிகள் உருவாதன காரணமாக அவர்களது அந்த சூலகத்திலே முட்டை வெளியாவது குறைவதன் காரணமாக அவர்களது உடம்பிலே அந்த இன்சுலின் எனப்படுகின்ற அந்த ஹோமோனுக்கான ரெசிஸ்டன்ஸ் காணப்படும். ரெசிஸ்டன்ஸ் என்றால் எதிர்ப்புத்தன்மை காணப்படும். அதுவும் ஒரு காரணமாக கொள்ளப்படுகிறது. அடுத்தது வந்து அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் அவர்களை போன்றவர்களுக்கும் இது ஏற்படுவது அதிகம். அதே மாதிரி அதிகமாக உணவு சாப்பிடுகின்றவர்கள், குறைந்த அளவு உடற்பயிற்சி செய்கின்றவர்கள், கலோரி அதாவது எனர்ஜி கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஏற்படும்.
எந்த ஒரு நோய் நிலைமை என்றாலும் அதற்கான சிகிச்சை தான் அடுத்த கட்டம். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன, அதே போன்று இதை வராமல் எப்படி காக்கலாம் என்றும் சொல்லுங்கள்.
இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று சொல்லப்படுவது இன்று உலகத்திலே ஒரு முக்கியமான நோயாக அல்லது நோய் என்பதை விட அதிகளவு பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருத்தமாகவே இன்று கருதப்படுகின்றது. அதாவது இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருப்பவர்களுக்கு டயபெட்டிஸ் அடுத்தது வாஸ்குலர் டிசீஸ் என்று கூறுவார்கள், ஹார்ட் அட்டாக் அதாவது இதய நோய்கள், அடுத்தது ஸ்ட்ரோக் வாத நோய்கள் என்பன ஏற்படுவது மிகவும் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இந்த நோயை குணப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஸோ இந்த நோயை எவ்வாறு குணப்படுத்துவது என்று சொன்னால், முதலாவது இவர்களில் எவருக்காவது நாங்கள் மேலே குறிப்பிட்ட நோய்கள் இருந்தால், அதாவது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அல்லது ஹைப்போதைராய்டிசம், அடுத்தது முக்கியமான ஒன்று இந்த மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கின்றவர்கள் ஆன்டி டிப்ரெஷன் ஆன்டி சைக்கோட்டிக் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை பாவிப்பார்கள், அந்த மருந்துகளை பாவிக்கின்றவர்களுக்கும் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அதிகமாக காணப்படும். அவர்கள் அதிகளவு தேவைக்கு அதிகமாக அந்த மருந்துகளை பாவிக்காமல் இயல்பான அளவில் உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்டை எடுத்து தங்களை குணப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் அந்த மருந்துகளை பாவிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் பாவித்தே ஆக வேண்டும். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை அறிந்து அவற்றை ட்ரீட் பண்ண வேண்டும். அதிலும் முக்கியமாக இன்னொன்று இருக்கிறது என்னென்றால் ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரோம் என்று கூறுவார்கள், தூக்கத்திலே குரட்டை விடுகின்றவர்கள். அதாவது இந்த குரட்டை விடுகின்றவர்களுக்கு இரவிலே தூங்குகின்ற பொழுது அந்த குரட்டையின் காரணமாக அவர்களது தூக்கம் தடைப்படும். அந்த தூக்கம் தடைப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு பகல் வேளைகளில் குட்டி தூக்கம் வரும். அந்த குட்டி தூக்கம் தொடர்ந்து இருப்பதன் காரணமாக அவர்கள் வந்து எப்பொழுதும் ஒரு அதாவது உடல் வந்து பலவீனமான நிலைமை காணப்படும். அப்படியான உடல் சோர்வு இருப்பவர்கள் அதிகளவு சாப்பிட முற்படுவார்கள். அப்படி சாப்பிடுவதன் காரணமாகவும் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஏற்படும். ஆகவே அந்த இரவில் குரட்டை விடுகின்ற பழக்கம் உடையவர்கள் சுவாச நோய்க்குரிய பிரத்யேக வைத்தியரை சந்தித்து அதற்கான உரிய மருத்துவத்தை பெற்றுக் கொள்வதன் மூலம் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அவர்களுக்கு ஏற்படுவதை தவிர்க்கலாம். அடுத்தது ட்ரீட்மெண்ட் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், நமது வாழ்க்கையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் மெட்டபாலிக் சிண்ட்ரோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதிலே முதலாவது எங்களது உணவு பழக்க வழக்கம், அதிக அளவு கலோரியை தரக்கூடிய சாப்பாடுகளை தவிர்த்து கொண்டு குறைந்த கலோரியிலே நிறைவாக ஏற்படக்கூடிய உணவு பழக்க கழகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து எப்பொழுதும் நாங்கள் தினசரி குறைந்தது 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். அந்த 30 நிமிட உடற்பயிற்சி என்று சொல்லிவிட்டு 30 நிமிடங்கள் நடப்பதன் மூலம் அது ஏற்படாது. சிலர் உடற்பயிற்சி செய்கிறோம் என்று நடந்து விட்டு வருவார்கள். ஆனால் அந்த 30 நிமிட உடற்பயிற்சியில் குறைந்தது 1/3, அதாவது 10 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் ஜாகிங் அல்லது ரன்னிங் அதாவது தொங்கோட்டம் அல்லது ஓடுதல் என்று சொல்வது. ஆகவே அப்படியான மிகவும் கடினமான உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் நாங்கள் இதை தவித்துக் கொள்ளலாம். அடுத்தது மருந்துகள் என்று சொல்லுகின்ற பொழுது மெட்டபாலிக் சிண்ட்ரோத்துக்கு இதுவரையிலே அதாவது டயபெட்டிஸ் உரியவர்களுக்கு கொடுக்கின்ற மெட்ஃபோமின் என்ற மாத்திரையை பாவிக்கின்றார்கள். அடுத்தது முக்கியமானது இந்த பிஎம்ஐ என்று சொல்லப்படுவது. பிஎம்ஐ என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய டாக்டரிடம் சென்று அல்லது ஆன்லைன் மூலமாக உங்களது உயரமும் உங்களது வெயிட்டும் தெரிந்தால் நீங்கள் உங்களது பிஎம்ஐயை கணித்துக் கொள்ள முடியும். இந்த பிஎம்ஐ என்பதை எப்பொழுதும் 18 / 23 நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். அந்த பிஎம்ஐ 30% கூடுதலாக அதிகரித்தால் அவர்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஏற்படக்கூடிய சான்ஸ் வந்து மிகவும் கூடுதலாக இருக்கும். இலகுவாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் உங்களது உயரத்தை பார்த்து அதை தீர்மானித்துக் கொள்ள முடியும். இப்போது நீங்கள் சாதாரணமாக 170 சென்டிமீட்டர் உயரமுடைய ஒரு ஆணாக இருந்தால் அவர் தன்னுடைய பருமனை 70 கிலோவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு 160 சென்டிமீட்டர் உயரமுடைய ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் தன்னுடைய பருமனை 60 கிலோவுக்கு குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வைத்துக் கொள்வதன் மூலம் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வருவதை தவிர்த்துக் கொள்ள முடியும்.
நிறைவாக, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வராமல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள்.
உணவு பழக்க வழக்கங்கள் என்பது சிறு வயதிலிருந்தே நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த உணவு பழக்க வழக்கங்களில் எவை முக்கியமானவை என்று சொன்னால், நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடுகளை டைரி ப்ரொடக்ட் என்று சொல்வார்கள், பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை விரும்பிய அளவு சேர்த்துக் கொள்ளலாம். அதே போல நாங்கள் ஆடு மாடு கோழி பன்றி என்பவற்றை குறைத்து அவற்றுக்கு பதிலாக நாங்கள் மீன் சாப்பிடுகின்ற பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளிடத்திலே வளர்க்க வேண்டும். அதே போல நாங்கள் அரிசி கோதுமை போன்ற மாச்சத்துள்ள பொருட்களை குறைத்து அதற்கு பதிலாக கிரெயின் என்று சொல்லுவார்கள், உளுந்து அடுத்தது பயறு போன்ற வகைகளை நாங்கள் மெயினாக சேர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தது வந்து இந்த மெடிட்டரேனியன் டயட் என்று கூறுவார்கள், நார்மலாக இந்த ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிகளிலே அடுத்தது மத்திய கிழக்கிலே சாப்பிடுகின்ற உணவுகள். அவர்களுடைய சாப்பாட்டிலே இருக்கின்ற முக்கியமான அம்சம் என்னவென்றால் இறைச்சி மீன் போன்றவற்றை நாங்கள் பொரித்து சாப்பிடுகின்றோம். அவர்கள் பொரித்து சாப்பிடுவதில்லை, அவர்கள் வறுத்து சாப்பிடுவார்கள். வெஜிடபிள்ஸ் வந்து அவர்களுடைய சாப்பாட்டிலே முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும். அடுத்தது வந்து சாக்லேட் சாப்பிடுவது. சாக்லேட் சாப்பிடுவது இதய நோய்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து என்று கூறப்படுகின்றது. அதிக அளவு சீனி ஊட்டப்படாத சாக்லேட்டுகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டும். அதோடு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வரையறுக்கப்பட்ட அளவிலான வைனை அருந்துவதும் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும் என்று கூறப்படுகின்றது. வரையறுக்கப்பட்ட வைன் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் 2 முதல் 4 யூனிட் வைன் அருந்த முடியும். அதே போல பெண்கள் 2 யூனிட் வைன் அருந்த முடியும். இப்படியான உணவு பழக்க வழக்கங்களை நடைமுறையில் கொண்டு வந்தால் அதே நேரத்திலே நாங்கள் உடற்பயிற்சி செய்வதையும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமாக கொண்டு அடுத்தது வந்து கூறுவார்கள் செடன்டரி லைஃப் ஸ்டைல் என்று சொல்வது, டிவி போன்றவற்றிலே எங்களுடைய நேரத்தை கழிப்பது, அதாவது ஸ்கிரீன் டைம். எவ்வளவு தூரம் எங்களது ஸ்கிரீன் டைமை குறைக்க முடியுமோ அப்படி நாங்கள் குறைத்துக் கொள்வதன் மூலம் எங்களுக்கு இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வருவதை தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வருவதன் மூலம் எங்களுக்கு மிகவும் பாரதூரமான நோய்கள் இதய அடைப்பு ஸ்ட்ரோக் என்பவை எதிர்காலத்திலே ஏற்படும் என்பதால் எல்லோரும் தங்களது பருமனை அந்த அளவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்.
மிக நன்றி டாக்டர் டீன், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லோருக்கும், வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.